பத்து பதினைந்து நாள் வீடு போய் வர விடுமுறை கொடுப்பார்கள், அதற்கு பரவம் என்று பெயர். அப்படித்தான் பாசம் மிகுந்த தமிழை பார்க்கவும், என் நேசம் மிகுந்த தமிழர்களோடு பேசவும் பத்து பதினைந்து நிமிடம் பரவோரில் இப்போது வந்திருக்கிறேன். நண்பர்களே, கருத்தரங்க தலைப்பாட்டில் இல்லை, சிறுத்தையே வெளியில் வா என்று நண்பர் தீர சந்தானம் கேட்டார். உண்மைதான், பத்து நிமிடங்களில் கருத்தரங்கத்திற்குள்ள ஆய்வு புள்ளி வரங்களை எல்லாம் சொல்லிவிட முடியாது என்பதால் உள்ளே இருக்கிற உணர்ச்சி ஓட்டத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் சிறுத்தையே வெளியில் வா என்கிற தலைப்பை நானே எடுத்துக்கொண்டேன். உலக நாடுகளிலே வெற்றி பெற்றவர்களை தலைவர் பேராசிரியர் என்னுடைய ஆசிரியரை அறவாண அவர்கள் சொன்னார்கள், யூதனையும் சீனரையும் நீங்கள் அடையாளம் காட்டினீர்கள், வென்றவர்களை நீங்கள் அடையாளம் காட்டினீர்கள், தோற்று போனவர்களை நான் இந்த மேடைக்கு சொல்ல வந்திருக்கிறேன். ஏன் தோற்று போனவர்களை உதாரணம் காட்டுகிறாய் என்று கேட்கிறாயா? ஒரு போராட்டத்திலே வெற்றியா தோல்வியா என்பது முக்கியம் இல்லை, அவர்கள் போராடி தோற்றார்களா இல்லையா என்பது முக்கியம். ஒரு போராடியின் களத்திலே வெற்றியும் வரும், வீர மரணமும் வரும், ஆனால் அவன் போராடினாரா இல்லையா என்பதுதான் வரலாறு. வெற்றியும் தோல்வியும் வரலாற்று மாறி மாறி வரும். ஏறத்தாழ 500 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு சின்ன நிகழ்வை உங்களுக்கு படம் எடுத்து காட்ட விரும்புகிறேன். செவ்விந்தியர்களின் கதையை நான் எடுத்திருக்கிறேன். 15 நூற்றாண்டின் இறுதி கட்டத்தில் செவ்விந்தியர்களின் தலைவன் ஆளுவே என்கிறவன் ஒரு மரத்திலே கட்டி வைக்கப்பட்டிருக்கிறான். எதற்காக? அவன் மட்டுமல்ல, அந்த தலைவனும் அவன் குழுவிலே இருக்கிற இன்னொரு 12 பேரும் 13 பேரை அடுத்த சில நிமிடங்களில் நெருப்பிலே போட்டு எரிக்கப் போகிறார். 13 பேராகத்தான் சுவாமியர்கள் அவர்களை கொள்வார்கள். என்ன காரணம்? இவர்கள் கிறிஸ்துவர்கள், கிறிஸ்துவம் சொல்லிக் கொடுத்த அன்பை நேசத்தை இவர்கள் அறியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவும் அவரோடு சேர்ந்த சீடர்களும் மொத்தம் 13 பேர் அல்லவா? எனவே 13 பேராகத்தான் இவர்கள் எடுத்துக் கொள்வார்கள். ஆடுவே கொல்லப்பட இருக்கிறார். அப்போது ஒரு பாதிரியார் ஆடுவேக்கு பக்கத்திலே வந்து கேட்கிறார், நீ இப்போது மரம் மாறுகிறாயா? எங்கள் கிறிஸ்துவ மதத்துக்கு வருகிறாயா? அதனாலே உனக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனாலும் நீ கிறிஸ்துவ மதத்துக்கு மாறினால் விண் உலகத்திலே உனக்கு இடம் கிடைக்கும், நீ நரகத்துக்கு போக வேண்டியிருக்கார். பகத்சிங்கினுடைய கடைசி நாளில் கூட அந்த சிறை அதிகாரி அப்படி கேட்டார், தம்பி காலமெல்லாம் நாஸ்திகனாக இருந்தாய், இதோ உன்னுடைய கடைசி ஆசையை சொல்லுவதற்கான நேரம் வந்திருக்கிறது, சொல். அல்லது இப்போதாவது பிரார்த்தனை செய்து நீ கடல் நம்பிக்கை உடையவராக இறந்து போக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்னபோது பகத்சிங் மறுபடி சொன்னார், உங்கள் அன்புக்காக, நீங்கள் நாட்டுகிற நேரத்திற்காக, ஒருவேளை நான் உயிர் வாழப் போகிறவராக இருந்தால் உங்களுக்காகவாவது நான் ஒரு வேளை வழிபாட்டில் ஈடுபட்டிருப்பேன். நாளை காலையோ மாலையோ பொழுது விழுந்தால் அல்லது பொழுது போனால் இந்த உயிர் போக போகிறது, இந்த நேரத்திலே நான் வழிபாடு நடத்தவேனானால் காலமெல்லாம் நான் நாத்திகனாக இருந்தேன், அந்த கொள்கையை துரோகம் அடைத்ததாகவும் ஒரு நாளும் செய்யலாம். என் வாழ்வில் காட்டிலும் என் சாதனம் நான் உறுதியாக இருந்தேன் என்பதுதான் குறித்துக் கொள்ளப்பட வேண்டியது என்று சொன்ன பகத்சிங் வழிபாட்டை மறுத்தான். ஆனால் இந்த ஆண்டிலே பாதிரியாரை பார்த்து கேட்டான், விண்ணுலகத்துக்கு போகலாம் என்கிறீர்களே, விண்ணுலகில் சுவாமியர்கள் இருக்கிறார்களா என்று இருக்கிறார்கள் என்று பாதிரியார் சொன்னார். அப்படியானால் என்னை நரகத்துக்கே அனுப்பிவிடுவார்கள். மீது ஏற்பட்ட கோபம் இல்லை, ஒடுக்குமுறையின் மீது ஏற்பட்ட கோபம். கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தான் என்று இன்னமும் வரலாறு பாடங்களிலே எத்தனை குறையாக சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த சுவாமிய நாட்டினுடைய தந்தை நாட்டு அரசனும் அரசு இசதெல்லாவும் கொலம்பஸை அனுப்பினார்கள். எதற்காக? அமெரிக்காவை கண்டுபிடிப்பதற்காகவா? புதிய நிலத்தையும் புதிய நாடுகளையும் புத்துருவாக்கத்தையும் உருவாக்குவதற்காகவா? தங்கத்தை கொண்டு வருவதற்காக. அந்த கொலம்பஸ் சுவாமி நாட்டில் ஸ்பெயின் நாட்டை சார்ந்தவனும் அல்ல, அவன் இத்தாலியிலே பிறந்தவன், நெசல் குடும்பத்திலே பிறந்தவன், கப்பல் ஓட்டுவதிலே மிகத்திறமையான மாலுமி என்ற ஒரே ஒரு அடிப்படையில் 3 கப்பல்களிலே யாரையெல்லாம் அந்த ஸ்பெயின் நாட்டு அரசுக்கு அனுப்பினார்கள், அந்த சிறையிலே இருந்த கொள்ளைக்காரர்களை கொலைக்காரர்களை எந்த நிபந்தனையில் நீங்கள் இந்த கொலம்பஸோடு இந்த கடுமையான பயணத்திலே ஈடுபட்டு எங்காவது போய் தங்கத்தை கொண்டு வருவீர்களால் அந்த தங்கத்திலே 10% உங்களுக்கு உண்டு, ஏதாவது ஒரு நிலப்பரப்பை புரிந்து இந்த ஸ்பெயின் நாட்டுக்கு கொடுத்து விடுவீர்களால் அந்த பகுதியிலே உங்களை ஆளுநராக்கும், யாரையும் கொலைக்காரர்களை கொள்ளைக்காரர்களை அவர்களை எல்லாம் ஆளுநராக்கும், இப்படி எல்லாம் ஒப்பந்தம் பேசி அவர்களை அனுப்பினானே. அப்படி போனான் கொலம்பஸ். அப்படித்தான் அமெரிக்கா நாட்டுக்கு போனார். அமெரிக்காவை கண்டுபிடித்தான் என்று நாம் தமிழ்நாடு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதற்குதான் அமெரிக்கா இல்லையா, அல்லது அமெரிக்காவிலே மக்கள் இல்லையா, அரவாக்கிகள் என்கிற பழங்குடி மக்கள் செல்லிந்தியர்கள் அந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இன்னும் பல்வேறு பழங்குடி மக்கள் அந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அமெரிக்காவுக்கு கொலம்பஸ் வந்தான் என்பதுதான் தெரியவில்லை. அமெரிக்காவை கண்டுபிடித்தான் என்பது என்ன நியாயம் நான் கேட்கிறேன். நாளைக்கு சென்னைக்கு போய் நாங்கள் நாகப்பட்டினத்தை நாகர்கோயிலே கண்டுபிடித்தோம் என்று சொல்லலாமா? நாகர்கோயிலுக்கு வந்து போனோம் என்பதுதான் உண்மை. அமெரிக்காவுக்கு கொலம்பஸ் வந்து போனான் என்பதுதான் உண்மை. எதற்காக போக்கு போனோம் என்னுடைய கொலம்பஸ் என்ற கொடுங்கோலத்தினுடைய வரலாறை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால் நண்பர்களே, வெற்றி பெற்றவர்களினுடைய மனநிலையை காட்டிலும் தோற்றாலும் அந்த மனநிலை உறுதியாக இருக்குமானால் இந்த தமிழகமும் வெல்லும். அல்லது தோற்றாலும் அவர்களுக்கு மதிப்பு கொண்டிருப்பதற்காக சொல்கிறேன், வீழ்ந்து போகலாம், மானத்தாக வேண்டும், ஈரத்தாக வேண்டும் என்கிற அடிப்படை குணமாவது தமிழர்களுக்கு வந்து சேர வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அதற்காகத்தான் சிறுத்தையே வெளியில் வா, சிறுத்தை என்பது தமிழர்களை பார்த்து புரட்சி கலைஞர் வெளியில் வா என்றார். இந்த இருக்கிற இளைஞர்களை பார்த்து நாம் வெளியில் வா என்று அழைக்கிறோம். எந்த குன்றிற்கு இளைஞர்கள் எந்த குன்றிலே எல்லாம் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள்? ரசிகர் மன்ற குன்றிலே கொஞ்சம் பேர், சாதி சங்கர் குன்றிலே கொஞ்சம் பேர், மத அடிப்படைவாத குன்றுகளிலே இன்னும் சில இளைஞர்கள். எல்லாவற்றையும் விட பெரிய குண்டு அடிமைத்தனம் என்கிற மனநிலையிலே கூண்டிலே சிக்கிக் கொண்டிருக்கிற இளைஞர்கள். அடிமைத்தனத்தை காட்டிலும் கூடியது அடிமை மனம்தான். உடலியல் ரீதியாக தமிழால் முடியாது என்று கருதுகிற தமிழர்கள், தமிழனால் முடியாது என்று கருதுகிற தமிழர்கள் இருக்கிற இந்த கூண்டு என்பதாக சொல்லுகிறேன். அதை கூட இருப்பு கூட்டின் கடல்கள் திறந்தன, சிறுத்தையே வெளியில் வா என்று புரட்சி கவிஞர் பாடுகிறார். இந்த இடத்திலே நமக்கு ஒரு ஐயம் ஏற்பட வேண்டாமா? நான் சிந்தித்து பார்க்கிறேன், ஏன் புரட்சி கவிஞர் இப்படி பாடினார்? ஒரு இரும்பு கூட்டினுடைய கதவுகள் திறந்தால் சிறுத்தை தானாக வாங்கி வெளியே வந்துவிடாதா? புரட்சி கவிஞர் அருகிலே போயிருந்து கதவு திறந்து விட்டது, சிறுத்தையே வா என்று அழைக்க வேண்டுமா? ஏன் அந்த சிறுத்தை கூண்டு திறந்ததற்கு பின்னால் அடைபட்டு கிடந்தது? அந்த இரும்பு கதவின் கூடுகள் திறந்ததற்கு பின்னால் ஏன் சிறுத்தை வெளியே வர மறுத்தது? எதற்காக புரட்சி கவிஞர் வெளியே வா என்று அழைக்க வேண்டிய அவசியம் நேர்ந்தது என்று எண்ணி பார்க்கிறேன். வரலாற்றை கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தால் இருக்கிறது நண்பர்களே, பிரெஞ்சு புரட்சியின் போது வாசல் என்கிற சிறை உடை தகர்ந்து நொறுக்கப்பட்டது. அந்த சிறைக்குள்ளே பல ஆண்டுகளாக இருந்து அறையில் கூட்டி கிடந்த கைதிகளை எல்லாம் அந்த புரட்சியாளர்கள் வெளியே அழைத்துக் கொண்டு ஓடி வந்தார்கள். அந்த சிறையிலே பல ஆண்டுகளாக கைதிகளும் சாவுகளும் குழைக்கப்பட்டு இருட்டிலேயே மாட்டி என்கிற நிலையிலே இருந்து கிடந்த அந்த சிறையிலே இருந்து வெளிச்சம் பார்க்காத அந்த கைதிகளை புரட்சியாளர்கள் வெளியிலே அழைத்து வந்த போது விடுதலை விடுதலை என்று கூவிக்கொண்டு அழைத்து வந்த போது வெளியிலே வந்தார்கள். வெளிச்சத்தை பார்த்தார்கள், கண்கள் பூசித்து வெளிச்சத்தில் அவர்களால் வாழ முடியவில்லை. திரும்பவும் சிறைக்குள்ளே ஓடிப்போனார்கள். அவர்களுக்கு இருட்டு பழக்கமானது வெளிச்சம் வைத்திருக்கிறது. அடிமைத்தனத்திலேயே வாழ்ந்து மனநிலையிலேயே உடன் கொண்டிருக்கிற போது நமக்கு விடுதலை என்பதும் சுதந்திரம் என்பதும் நம்மால் முடியாமோ என்கிற அச்சம் வரும். எனவேதான் அந்த மாசு சிறையிலே கூண்டுகள் உடைக்கப்பட்டதற்கு பிறகும் அந்த சிறுத்தைகள் வெளியே வர மறுத்தது போல தமிழ் இளைஞர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள் என்று கல்வியோ என்னவோ இக்கூட்டிய இருப்பு கூட்டின் கதவுகள் திறந்தன, சிறுத்தையே வெளியிலா என்று புரட்சி கவிஞர் அழைந்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். இது எதற்காக நான் ஒப்பிட்டு சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய போராட்டங்கள் கடுமையானவையாக இருக்கலாம், ஆனால் உலகத்திலே நம்மை காட்டிலும் கூடுதலான போராடியவர்கள், நம்மை காட்டிலும் கூடுதலான கொடுமைகளுக்கு உள்ளானவர்கள் உண்டு. பக்கத்திலேயே இருக்கிறார்கள், நம்முடைய ஈழத்திலே இருக்கிறார்கள். எனவே அவர்களை காட்டிலும் கூடுதலான கொடுமைகளுக்கு நாம் உள்ளாகிவிட்டோம் என்கிற ஒரு தங்கிலக்கம் நமக்கு வந்துவிடுமையானால், அந்த மனநிலையினுடைய நம்முடைய நம்பிக்கையின்மை அவநம்பிக்கை வழங்கிவிடுமையானால் நம்மால் வெற்றி பெற முடியாமல் போகலாம். கொலம்பஸ் அந்த நாட்டுக்கு அந்த மண்ணுக்கு போய் சேர்கிற போது அந்த மக்கள் அந்த செந்தியர்கள் கையிலே எந்த ஆயுதமும் இல்லாமல் இருந்தார்கள். ஆயுதம் இல்லாமல் இருந்தார்கள் என்பதை காட்டிலும் ஆயுதங்களை அறியாமல் இருந்தார்கள் என்பதுதான் உண்மை. அவர்களுக்கு இருந்து தெரியாது. அந்த நாட்டிலே தங்கம் கிடைக்கிறது இவர்கள் போனார்கள். ஆனால் அந்த நாட்டிலே அந்த ஆற்றிலே ஓடுகிற போது தங்க புகழ்கள் இருந்ததனவோ உண்மைதான் என்றாலும் அவர்கள் ஒரு நாடும் இருமை கூட அறிந்தவர்கள் இல்லை. கொலம்பஸ் அவருடைய கைதியில் எழுதுகிறார், என் கையிலே இருந்த கொடுமையான வாழ் என்ன என்று தெரியாமல் அந்த தெற்கிந்திய மக்கள் வந்து தொட்டு பார்த்து வெட்டுப்பட்டு காயப்பட்டு போனார்கள் என்று எழுதுகிறார். இருந்து அவர்களுக்கு தெரியாது. அந்த தெற்கிந்திய மக்கள் கையிலேயே ஈட்டி வைத்திருந்தார்கள். அந்த ஈட்டி எப்படிப்பட்ட ஈட்டி என்றால், விரம்புகளால் செய்த ஈட்டி, இரும்புகளால் செய்த ஈட்டி அல்ல. விரம்புகளால் செய்த ஈட்டியை வைத்துக் கொண்டு இரும்புகளாக இந்த மாடையும் வேட்டை நாய்களையும் பீரங்கிகளையும் எதிர்த்து போராடிய அந்த தெற்கிந்திய மக்களின் நெஞ்சுரத்தை எண்ணி பார்த்து நான் வணங்குகிறேன், வியக்கிறேன், பாராட்டுகிறேன். இறந்து போயிருக்கலாம், அந்த இனம் அழிந்து போயிருக்கலாம், ஆனாலும் கழித்து விட்டு சாவார்களே தவிர, அடித்து விட்டு சாவார்களே தவிர, ஒரு நாள் போராடாமல் அவர்கள் சாவதில்லை. குழந்தைய தைரியம் இன்னொரு பக்கத்திலே எழுதுகிறார். மிக கொடுமையான ஒரு வரியை, ஒரு கவிதையை போல அவர் எழுதுகிறார். கியூபா நாட்டிலே காண்பித்த போது அங்கே அமெரிக்காவிலே அரபாத்தி வீடு போல இவர்கள் அமைதியானவர்களாக நன்மையானவர்களாக இல்லை. கியூபாவில் இருந்தவர்கள் அன்றைக்கே வேகமாக இருந்திருக்கிறார்கள், அந்த மண்ணுக்கே அந்த தீரம் இருந்திருக்கிறது. கியூபாவில் இருந்தவர்கள் கடுமையாக எங்களை எதிர்த்தார்கள். வேட்டை நாய்களை விரட்டி விரட்டி அவர்களை கொன்று குவித்தோம், வீரங்கிகளால் சுட்டு குவித்தோம். கடைசியாக அவன் எழுதுகிறார், அங்கே ஆயிரக்கணக்கான குணங்கள் குவிந்தன. அந்த குணங்களை கொத்துவதற்காக வந்த ஆயிரக்கணக்கான கழுகுகளின் கூட்டத்தால் பகலே இருட்டாய் போனது. வானத்திலே ஆயிரக்கணக்கான கழுகுகள் பறந்து அந்த வானமே இருட்டாய் போயிற்று என்று கொலம்பஸ் கவிதை எழுதுகிறான். நண்பர்களே, அடுத்தவர்களின் துன்பத்தை பார்த்து எழுதுகிற கொலம்பஸ் குடும்பத்தான் ஒரு விஞ்ஞானியைப் போல அமெரிக்காவை கண்டுபிடித்தவர் என்று நாம் வரலாற்று புத்தகங்களிலே தவறுதலாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட போராட்டங்களையும் மீறி அவர்கள் வென்றார் அல்லது தோற்றாக கூட இன்றைக்கும் வரலாற்றிலே அவர்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தெற்கிந்தியர்களுடைய நெஞ்சு உரம் நம்முடைய தமிழ் இளைஞர்களுக்கு இல்லாமல் போகலாம். சாமியை விட்டு, ரசிகர் மதங்களை விட்டு, மத அடிப்படை மாதங்களை விட்டு இளைஞர்கள் தமிழ் நோக்கி என்றைக்கு திரும்ப வரப்போகிறார்கள்? நமக்கு ஒரு சலிப்பு வரலாம். இது செத்துக் கொண்டிருக்கிற மொழி என்று கவிஞர் சொன்னார். ஒரு நாள் சார விடமாட்டோம், அதனாலதான் அத்தனை இலங்கையை கூடி இருக்கிறோம் என்பதை நாம் குறித்துக் கொள்வோம். ஒரு நாள் நாம் நம்பிக்கையை இழந்துவிட வேண்டாம். எனவே அந்த இளைஞர்களெல்லாம் அப்படி நம்பிக்கை இழந்துவிட்டார்கள் என்றார். இன்றைக்கு நான் மீண்டும் சொல்லுகிறேன், அந்த உணர்ச்சி வெளியிலே இல்லாமல் இல்லை. நாம் தான் போதுமான வேலை செய்யாமல் இருக்கிறோம் என்பதை நான் சொல்கிறேன். நாம் சரியாக வேலை செய்தால் இளைஞர்களை இந்த மந்தத்துக்குள் மட்டுமல்ல, இந்த உணர்வுக்குள்ளேயும் நாம் அடைந்து வர முடியும். ஐயா தான் இந்திரகுமார் அவர்கள் உலக நாடுகளிலே நாம் எந்த வேலைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று பட்டியலிட்டால், தமிழ் மண்ணிலே நாம் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கிறது. என்ன சாதனை செய்தீர்கள் என்று அடுத்த ஆண்டிலே ஒரு சொல்லுங்கள் என்றால், இந்த ஆண்டிலே ஒரு உறுதி எடுத்துக் கொள்வோம், அடுத்த ஆண்டிலே இந்த மாநாடு தமிழ்நாட்டில் நடந்தால் 1000 இளைஞர்களை ஐயாவின் பின்னால் கொண்டு வந்து நிறுத்துகிற வேலையை நானும் நீங்களும் எடுத்துக் கொள்வோம். நம்மால் முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதை நான் செய்ய வேண்டும். எனக்கும் சலிப்பு வரும், எனக்கும் கடைகள் வரும். அப்படியெல்லாம் சலிப்பு வருகிற நேரத்தில் நான் இரண்டு பேரை இதிலே நினைத்துக் கொள்கிறேன். ஒருவர் தந்தை பெரியார், இன்னொருவர் பெயரை சொல்லக்கூடாது என்று நீதிமன்றம். நான் சொல்லித்தான் இந்த அரங்கம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவசியமும் இல்லை. இந்த நேரம் இழுக்கப்படாமல் போகிற பெயர் தான் கூடுதலாக அறியப்படுகிற பெயராக வரலாற்று பெரியார்களின் தன்னுடைய 94வது வயதில் சிறுநீரகங்கள் இசைகிழந்த பின்பும், தள்ளாத வயதினரை தளர்த்த பின்பும், நாட்டில் மேட்டில் கடும் வெயிலில் மழையில் நமக்காக நடந்த அந்த கால்களை நான் ஒரு நிமிடம் நினைத்து பார்க்கிறேன். 94 வயதில் தந்தை பெரியாருக்கு வராத சலிப்பு நமக்கு வர நியாயமில்லை, வரக்கூடாது. கண்டிப்பாக நாம் சலிப்பதற்காக அழுத்தமாக சொல்கிறேன். நான் இப்படி சொல்லுகிற போது ஒரு பார்ப்பன் நண்பர்களும் என்னிடத்திலே கேட்டார், என்ன அப்படி பெரியார் பெரிதாக சாதித்து விட்டார் என்றார். நான் சொன்னேன், அவருடைய சாதனைகள் மிக நீளமானது, அனைத்தையும் நான் சொல்ல முடியாது. உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக உங்களை சுருக்கமாய் சொல்லுகிறேன், கொஞ்சம் சுருக்கென்றும் சொல்லுகிறேன். ராமேஸ்வரம் கோயிலில் இப்போது எங்களையெல்லாம் அனுமதிக்கிறார்கள் என்று சொன்னது. காலம் மாறும் நண்பர்களே, நம்முடைய இனம் வெல்லும், நம்முடைய மொழி வெல்லும். இது யாருக்கும் எதிரான வகை அல்ல, நம்மை நாமே தற்காத்துக் கொள்ளுகிற ஒரு போராட்டம். இந்த போராட்ட உணர்வை நாம் பெறுவோம் என்பதுதான் சிறுத்தையே வெளியில் வாய்க்கிறேன். வெற்றியும் தோல்வியும் நமக்கு பெரிதல்ல, போராட்டம் நமக்கு பெரிது. போராட இளைஞர்களை அடுத்த மாநாட்டில் இன்னும் அதிகமாய் அழைத்து வருவோம். நன்றி, வணக்கம்.